بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரை தொட்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான நற்கருமங்களையும் அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று முதல் கண் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அல்லாஹுவை வேண்டிக் கொண்டவனாக, கடந்த 4 நாட்களாக நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடன் நடந்து கொள்வதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்திய தன்னுடைய அழகிய குணம், இது மாதிரியான சில விடயங்களை நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து படித்தோம். உண்மையிலேயே வாழ்க்கை என்று சொல்லுவது ஒரு சாப்பாட்டு மேசையை போன்றது. அதில் எப்பயுமே ஒவ்வொரு சமூகத்தினுடைய அடிப்படையான சாப்பாடு ஒவ்வொன்றாக இருக்கும். இலங்கையர்களை பொறுத்தவரையில் சோறு ஒரு மெயின் அடிப்படையான சாப்பாடு. அந்த சோத்தை சுற்றி இன்னும் பல வகையான சாப்பாடுகள் அங்கே இருக்கும். அதில் இறைச்சி இருக்கும், பொரியல் இருக்கும், களியாக இருக்கும், பருப்பு இருக்கும், சம்பல் இருக்கும், அதுக்கு மேலே ஊறுகாய் இருக்கும். இப்படியாக பல வகையான ஒரு மிக்சர் உண்டு அந்த மேசையில் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் சாப்பாடு. இதெல்லாம் சேர்ந்துதான் சாப்பாடு. சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க, ஆனா அவரத்தில் ஊறுகாய் இல்லைன்னா ஊறுகாய கேட்டு வாங்கி இருப்பாங்க. அதுக்கும் ஒரு பிரியாணியாக இருந்தாலும் சரி, என்ன பவல் சாப்பாடு என்னன்னா பிரியாணி. ஆனா யாரும் சொல்றதில்ல துவையல் இருந்துச்சுன்னு சொல்றதில்ல. பிரியாணி இருந்தா துவையலும் இருக்கும், பிரியாணி இருந்தா அதுல மாசிச்சம்பளம் இருக்கும். இது இப்படியான ஒரு செட் மனு உண்டு தான். எல்லாம் சேர்ந்து வாரது தான் ஒரு சாப்பாடு. ஒரு லைப்ரரினாலும் அப்படித்தான். நாங்கள் ஒரு லைப்ரரிக்கு போனோம், எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஒரே சப்ஜெக்டுக்குரிய புத்தகம். அப்ப அது இனிமையாக இருக்க மாட்டாது. எல்லாம் இருக்குது. மார்க்கம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது, வாழ்க்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. வாழ்க்கை என்னும் பொழுது பகடிகளும் இருக்கும், வாழ்க்கை என்பது கதைகளும் இருக்கும், வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அட்வைஸ் புத்திமதிகளும் இருக்கும், வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை வரலாறுகளாக எழுதப்பட்ட புத்தகங்களும் அதில் இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான கதை புஸ்தகமும் இருக்கும், 60 வயசுகளை தாண்டி மரண வாழ்க்கைக்கு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவர்களுடைய புத்தகங்களும் அதில் இருக்கும். எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு லைப்ரரி. இதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும். ஒன்று மட்டுமல்ல வாழ்க்கை. நாங்கள் வீணுடையவர்கள், எனவே சிரிக்க மாட்டோம், எனவே நாங்கள் பத்திரித்தனமாகத்தான் வாழ், எனவே நாங்கள் ஒரு ஒரு ஜுஹுது ஜுஹுது துறவியாகத்தான் வாழ்வோம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை என்ற நிலையில இல்லை. சிரிக்க வேண்டிய கட்டத்தில் சிரிக்கோணும், அழ வேண்டிய கட்டத்தில் அழோணும். சுபஹான் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகிறது வேற, தனக்கு ஏற்பட்ட சிரமத்தால் அழுகிறது வேற. இன்னும் ஒருவர் வந்து கண்ணீரை துடைக்கோணும். சில சந்தர்ப்பங்கள்ல ஃபைட்டிங், சண்டை நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். சுபஹானல்லாஹ், இதெல்லாம் சேர்ந்து ஒன்றாக வளர்ந்தாத்தான் அதுக்கு சொல்றது வாழ்க்கை. அதுக்கு சொல்றது வாழ்க்கை. குடும்பம் என்று சொன்னா ஆண்கள் மட்டுமல்ல குடும்பம், பெண்களும் குடும்பம். எத்தனையோ குடும்பங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல பெண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான். ஆண்கள் மட்டும், பெண்களுடைய யாருடைய சேரக்கூடாது, நாங்கள் ஆண்கள் மட்டும்தான் கொடுக்க. அப்படி அல்ல, குடும்பம் என்று சொன்னா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல எப்படி பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சிறியவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், யாருக்கு என்ன புத்தி சொல்ல வேண்டும். சுபஹானல்லாஹ், மனிதன் அப்பதான் வாழ்க்கையை படிப்பான், மனிதன் அப்பதான் வாழ்க்கையை படிப்பான். எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு உள்ளேயும் அப்படித்தான். எல்லாம் இருந்துச்சு, பகடி இருந்துச்சு. பகடி என்று சொன்னால் பரிகாசமாக கொமடியாக நடந்து கொண்ட நிலைமைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உண்மையை பேசுவார்கள், உண்மையை பேசுவார். ஒரு கிழவி வயசாளி மனுஷி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போக துஆ செய்யுங்கோன்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு என்ன சொல்லிக்கணும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? கிழவிமார சொர்க்கத்துக்கு போறதுலன்றாங்க, வயசாளி சொர்க்கம் போறதுலன்றாங்க. அவ ஆரம்பிச்சிட்டான், அவ ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்கணும்? சுபஹானல்லாஹ். எனவே வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களில், பல சந்தர்ப்பங்களில் பகடியாக கதைப்பது பேசுவது என்பது நடந்து கொள்வது என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் அது அப்படியே இருந்துச்சு, அது அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட்டிருச்சு. அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியை குறிப்பாக எடுக்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயத்தை வரலாற்று குறிப்பாக இங்க குறிப்பிடலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் நஸை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ பதிவு செய்திருக்கிறார்கள் சுனன் குபராவில். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சொல்றாங்க, என்ன சௌதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் வந்து சந்திச்சாங்க என் வீட்டில், மனைவி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஒரு நாள் என்ன வந்து சந்தித்தாங்க. ஜாரத்னா சௌதா யௌமன் ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனி வ பைனஹா, நான் எனக்கும் ஹஜ்ரத் சௌதாவுக்கும் இடையில ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த பக்கமாக ஒரு மனைவி, அந்த பக்கமாக இன்னொரு மனைவி, ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரோடையும் கதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவட இவரட இந்த மனைவியில உடம்பிலையும் கைப்பட்டிருக்கிறது, அங்கேயும் கைப்பட்டிருக்கிறது. இப்படியா கணவன் மனைவி பேர் கதைத்துக் கொண்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு விடயத்தில் கதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹதரத் ஆயிஷா சொல்றாங்க, ரதி அல்லாஹு தஆலா அன்ஹா, நான் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிச்சோனும், நான் உடனே ஒரு சாப்பாடு செஞ்சேன். சுபஹானல்லாஹ், நான் ஒரு சாப்பாடு நான் செஞ்சேன், செஞ்சு ஹதரத் யாருக்கு, நான் சௌதா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு முன் வச்சேன். சாப்பிடும்படியாக அது இறைச்சி சீஸ் போட்டு இதால செய்யப்பட்ட ஒரு சாப்பாடு. அப்பா வச்சிருந்தேன், புளி சாப்பிடுமா, நீ சாப்பிடுங்க தாத்தா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவள் சொன்னா, வல்லாஹி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசி இல்லை, சாப்பிடல. சுபஹானல்லாஹ். அப்ப உடனே ஆயிஷா கரதி அல்லாஹு தஆலா அன்ஹு ஆத்திரம் வந்துச்சு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாட்டை நீங்க என்ன எடுத்தோடனே வாணம் பண்றீங்க, சாப்பிட இல்லைண்டா. நாங்க எங்கட பாசல சொல்றோம்டா, நாங்க சொல்லுவோம், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, கட்டி தந்துடுவேன், கட்டி தந்துடுவேன், இல்லாட்டி முகத்துல பூசிடுவேன். அவ சொன்னா, நீங்க சாப்பிட இல்லைன்னு சொன்னா நான் இதை முகத்துல தான் பூச வேண்டி வரும், உங்களோட முகத்துல பூசிடுவேன். அப்பே அவ, ஏலா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசி இல்லை என்று சொல்லி அவ தாக்கிக்கொள். ஆயிஷா ரழியல்லாஹு அல்லாஹு தஆலா அந்த பிளேட் எடுத்தாங்க, அதிலிருந்து கொஞ்சத்தை கையில் எடுத்து ஒரு புடி கவலத்தை எடுத்து நான் அவட முகத்தில் அப்படியே தேய்ச்சேன். யார் சொல்றாங்க இது? ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றேன், நான் சாப்பாடு செஞ்சேன், சாப்பிட என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளி என் கணவனுடைய மனைவிக்கு சாப்பிடுறதுக்கு அவன் சாப்பிடல ஏலான்டா நான் நெஞ்சு எடுத்து முகத்தில் பேச்சேன். நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் புகல்ல அதில் சௌதா ரதி அல்லாஹு தாலான்னு அவங்க வச்சுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சும்மா இருக்கிறீங்க, நீங்களும் கொஞ்சம் எடுத்து முகத்தில் பூசிடுங்களேன், நீங்களும் கொஞ்சம் எடுத்து முகத்தில் பூசிடுங்களேன் சொல்றாங்க சௌதா ரதி அல்லாஹு தாலானா. நானும் எடுத்து அதில் தாயிஷாவுடைய முகத்தில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சிட்டோடனே ஃபல்லஹத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சிரித்தாங்க. வீட்டுக்குள்ள சிரிப்பாகிட்டு மூணு பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க, மூணு பேரும் சேர்ந்து சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், யார் இந்த வீட்டுக்கு யாரோடு இந்த இதெல்லாம் எங்க இந்த இதெல்லாம் எங்களுடைய வீடுகளுக்குள்ள இல்லை, இதெல்லாம் இருக்கிற எங்க தெரியுமா ஆபீஸ்ல, இதெல்லாம் ஆபீஸ்ல இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த பகடியான அன்பான பாசம் நிறைந்த கலாச்சாரம் கோஆபரேட் என்வயர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. கோஆபரேட் என்வயர்மெண்ட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சைலண்ட் மூமெண்ட், இந்த சைலண்டான என்வயர்மெண்ட் வீட்டுக்குள்ள வந்துட்டு, வீட்டுக்குள்ள எல்லாரும் சைலண்ட். உத்தரம் வீட்டுக்குள்ள கேக் வெட்டுறாக்களும் இல்லை, கேக் தீத்துறாக்களும் இல்லை, அதெல்லாம் வெளியில தான், அதெல்லாம் வெளியில. சுபஹானல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. உமர் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்திருக்கிறாங்க ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு வெளியில. இந்த சத்தம் கேட்டது யாருக்கே, رسول الله صلى الله عليه وسلم قال لنا رسول الله صلى الله عليه وسلم உடனே சொன்னாங்க رسول الله صلى الله عليه وسلم قوما فاغسلا وجوهكما. நீங்க ரெண்டு பேரும் அவசரமாக பேய்த்தோட முகத்தை கழுவிக்கோங்க ரெண்டு பேரும். திடீரென்று உமர் வீட்டுக்குள்ள வந்துட்டா பெரிய குழப்பமாயிடும். சுப்ஹானல்லாஹ். صلى الله عليه وسلم அவர்கள் உமர் ரலி அல்லாஹு தாலான்னு அவங்க வாராங்க. இந்த விஷயம் அவர்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்க மாட்டாது, எனவே நீங்க போய் அவசரமாக முகத்தை கழுவிக்கணும். இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ள இருந்த பரிகாசம். இது மாதிரி எத்தனையோ விடயங்கள் சுபஹானல்லாஹ் வீட்டுக்குள்ள நடந்திருக்குது. பரிகாசமாக பல நிகழ்வுகள் இப்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையில் எப்பயுமே ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, வாழ்க்கை என்பது வெறுமனே 24 மணித்தியாலும் இப்படி நாங்கள் சிந்தனையிலேயே திக்கிரிலேயே நாங்கள் இல்லத்தை மறந்து நாங்கள் வாழ வந்தவர்கள் எல்லாம் மௌத்தாக வந்தவர்கள் என்ற நினைப்பில் தான் நாங்கள் வாழணும், சிரிக்கவே கூடாது, பகடி பண்ணவே கூடாது, தமாசாக பேசவே கூடாது என்பது வாழ்க்கை அல்ல என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கோ. கொண்ட நிலையில வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருளாதாரம் மனைவிக்கு எப்படி செலவழிக்கும், மனைவிக்கு எப்படி செலவு செய்யணும். சுபஹானல்லாஹ். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு, என்ன தெரியுமா, ஹஜ்ஜிக்கு டிராவல் ஏஜென்ட்டுக்கு 500,000 ரூபாய் கட்டும். 500,000 ரூபாய் இருந்தா மட்டும் ஹஜ் கடமையாகாது. ஒரு மாத காலத்துக்கு வீட்டுக்கு எவ்வளவு செலவுக்கு பணம் வேணும், ஒரு மாத காலம் வீட்டுக்கு செலவுக்கு 100,000 ரூபாய் வேணும்டா. கிட்டத்தட்ட ரெண்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, மூத்த மகன் யூனிவர்சிட்டிக்கு போறாரு, வீட்டு செலவு இருக்குது, லைட் பில் கட்டைக்குது, தண்ணி பில் கட்டைக்குது, 100,000 ரூபாய் வேணும். அப்ப ஹஜ் கடமையாகும் 500,000 ரூபாய் இருந்தா இல்ல, ஹஜ் கடமையாகும் 600,000 ரூபாய் இருந்தா தான். இது மார்க்கம். மனிஸ்தபா இலைஹி சபீலா, உங்களோட குடும்பத்தை நீங்க விட்டுட்டு இல்லை நான் ஹஜ்ஜிக்கு போறேன் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்டு வேட்பாடு செய்யாமத்தான் போனாங்கன்னு போறதுக்கு அந்த ஈமான நீங்க அடையவும் இல்லை, அந்த இடத்த உங்களோட மனைவி அடையவும் இல்லை. மார்க்கம் உங்களுக்கு அப்படி சொல்லல, எங்களோட ஈமானுக்கு ஏற்ப எங்களுக்கு இருக்கிற கடமையும் சுமையும் குறைக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது. அந்த இடத்துல இல்லை எங்களுக்கு. பரலான வாழ்க்கையில் ஒருமுறை கடமையான ஹஜ்ஜ நிறைவேற்றத்துக்கு இது சட்டம் உண்டா, இதுதான் நடைமுறை என்றா, சுண்ணத்தானபடியா, சுண்ணத்தானபடியா, இதுக்கு எப்படி நடைமுறை? வாழ்க்கையில் சுன்னத்தான ஹஜ்ஜி, சுன்னத்தான உம்ரா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிக அன்பாக சொல்றேன், குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பி அம்வாலிக்கும், உங்களோட பணம் தாவா என்றது, தீன் பணி என்றது, அதே ஒரு வர்த்தகமயப்படுத்தப்பட்டதல்ல. இன்ன ஒருத்தர் காசி தந்து நான் செய்கிறேன், மிஷனரியும் அல்ல, எனக்கு பே பண்றாங்க நான் செய்கிறேன், எனக்கு பே பண்றாங்க, எனக்கு இந்த ஆர்கனைசேஷனால, எனக்கு இந்த அமைப்பால் எனக்கு பே பண்ணப்படுகிறது, நான் ஒரு பேட் ஸ்டாஃப். அப்படித்தான் அதிகமான இஸ்லாமிய நாடுகளில் தாவா நடக்கிறது. ஜாலியாத்துல, ஜாலியாத்துல எத்தனை உளமாக்கள் இருக்கிறாங்க, இலங்கை நாட்டை சேர்ந்த உளமாக்கள், அரபு நாடுகள்ல அவங்க அவங்க செய்தது தாவா, அது அவங்களுடைய நீயத்தை பொறுத்து அவங்களுக்கு நன்மை கிடைச்சும். ஆனா அது பேட் தாவா, ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கும், டார்கெட் ஒன்று இருக்கும், சிலபஸ் ஒன்று இருக்கும், சுபானம்மா இந்த தாக்கத்தை வேலை செய்யணும், இத்தனை பயான் நடக்கணும், இத்தனை நிகழ்ச்சி நடக்கணும். சுபானம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ, மக்கள் இஸ்லாத்தை கொண்டு கவரப்பட்டது பயான்களாலே அல்ல, புத்தகங்களை கொடுக்கறத்தாலே அல்ல, சீடி கொடுத்தும் அல்ல, அல்லது பயான் யூடியூப்ல லிங்க கொடுத்தும் அல்ல. இதை கொடுத்தே சில சந்தர்ப்பங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்கேன், அது வேற விஷயம். ஆனா அவங்க வாரத்துக்கு நீங்க கொடுத்த அன்போன்ற தேவையில்லாத ஹோப்ஸும் காரணமாய் கேளு, நீங்க ஹோப்ஸும் கூட காரணமாய் கேளு, சும்மா சம்பளம் கூட கிடைச்சும் இஸ்லாத்துக்கு வந்தா, சம்பளம் இஸ்லாத்துக்கு வந்த ஊர் கட்டி தருவாங்க, இஸ்லாத்துக்கு வந்தா வருடம் வருடம் கொடுக்கிற உங்களோட பஸ் கொடுக்கிற ஜகாத்துல உங்களுக்கு பங்கு கிடைக்கும், இப்படி எல்லாம் அப்படி இஸ்லாத்துக்கு இருக்க தேவையாக்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் இது இல்லை, இஸ்லாம் எவ்வளவு இஸ்லாம் ஏற்றது. ஆனா அதிகமான ஆட்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற எப்படி தெரியுமா, இந்த காலத்தின் சமகாலத்தில் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். ஒரு முஸ்லீமை பார்த்தல்ல, ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க ரொம்ப குறை, முஸ்லீமை பார்த்தால் இஸ்லாத்துக்கு பேசிடுவாங்க, அதான் யதார்த்தம். முஸ்லீமை பார்த்தா பேசிடுவாங்க, ஏண்டா நாங்க இஸ்லாத்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த போனது இபாதாத்தால, எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்க இஸ்லாத்த அறிமுகப்படுத்துறது வெல்யூஸ் ஆல, பண்பாட்டுகள் பண்பாட்டால, வெல்யூஸ் குவாலிட்டி, வாக்கு மீறாத தனம், பொய் பேசாத பழக்கம், அமானத்தில் மோசடி செய்யாத குணம், நம்பக துரோகம் இல்லை, சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு, அதனால் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். எனவே வாழ்க்கையில் இந்த விடயங்களை படித்துக் கொள்வோம். இஸ்லாம் என்றது ஒரு அழகான வாழ்க்கை, இது வாழ்க்கையாகத்தான் பரவணும், வாழ்க்கையாக தான் போகணும். அப்ப தாவான்றது இது பணம் கொடுத்து செய்யறதல்ல, தாவான்றது சொந்த பணத்தால், அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவாவை பத்தி சொல்லக்குள்ள எல்லாம் வஜாஹிது ஃபி ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும், உங்களோட பணம் ஒரு நிபந்தனை, இன்னமொத்த பணம் அல்ல, உங்களோட பணம், உங்களோட பணம், உங்களோட பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்க போங்க. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு இதுல அக்கறையாக இருந்தாங்க என்றால், ரெண்டு வருடம் ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட 30 மாசம் ஹலீஃபாவாக இருந்த காலத்தில் நிர்பந்தமாக சம்பளம் வாங்கினாங்க. நிர்பந்தத்தின் பெயரில் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நிர்பந்திச்சாங்க, நீங்க சம்பளம் வாங்காம போனா இந்த பணிக்கு பின்னால் வரக்கூடியவங்க கஷ்டப்படுவாங்க என்று சொல்லி உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பலவந்தப்படுத்தினாங்க. நீங்க சம்பளம் எடுத்துட்டான் ஆகணும், அப்ப அவங்க சம்பளம் எடுத்தாங்க. பொதுப்பணி தண்டை வேலையெல்லாம் முன்ன பின் ஆக்கிட்டு, எனக்கு வேற வேலை இல்லை, எனக்கு இதுதான் வேலை. ஆனா உங்களுக்கு தாவா அப்படி செய்ய சொல்ல, உங்களோட வேலையெல்லாம் வச்சுட்டு தொழில் செய்யாம குடும்பத்தை பார்க்காம எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 100% இதுக்கு நீங்க ஆளாகிறோம்ன்றது தாவாவல்ல. அப்படிப்பட்ட ஒரு தாவா எங்களுக்கு சொல்லித்தரப்படை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தாவாவும் இல்லை, அப்படிப்பட்ட எதுக்கு இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்தில் எல்லாம் சேர்ந்தது இஸ்லாம். அப்ப இப்ப இந்த தாவா அமைப்பு அல்லாஹ் சொல்றான் ஃபி சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும், உங்களோட பணத்தால. சில இடங்கள்ல ஃபி சபீலில்லான்றதை விடவும் பி அம்வாலிக்கும் என்றதை உட்படுத்திக்கிறோம் சூரத்துல் ஹுஜுராத்துல. இன்னமல் முஃமினூன் அல்லதீனா அமனூ பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபூ வ ஜாஹதூ பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபி சபீலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், உங்களோட பணம், உங்களோட பணத்தை செலவழிக்கணும். அதனால அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அமைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை காட்டி தந்தார். அதுல ஒன்று தான் தந்த குடும்பம், குடும்பத்துக்கு செலவழிச்சோம். குடும்பத்தை யாசகம் கேட்க வைக்கப்படாது. நான் ஹஜ்ஜிக்கு பாப்பா ஹஜ்ஜி போனாரு, எனவே எங்களுக்கு உதவி செய்வோம். பாப்பா ஹஜ்ஜி பைத்தீக்கிறாட்ட உதவி செய்வோம், அப்படி கேட்கவானோம். பாப்பதையும் கேவலப்படுத்தி ஹஜ்ஜையும் கேவலப்படுத்துவானோம். எங்கட ஹஸ்பண்ட் தாவத்துக்கு பைத்திருக்கிறாரு, எதுவிருந்து அனுப்பி வைக்கும். இவர் சொல்ற நான் போறேன், நீங்க இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க. இது யாரும் தவறாக நினைச்சவானம், இதை யாரும் தவறாக நினைச்சவனம், தவறு குத்திக்காட்டுற நோக்கத்தில் பேசவே இல்லை. குத்திக்காட்டுற நோக்கத்தில் இது கலைக்கப்பட இல்லை. இது யதார்த்தத்தை உண்மையான தீன் பக்கம் நாங்க வந்து சேரோணம் என்ற நோக்கத்தில் சொல்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்துக்கு எவ்வளோ செலவழிச்சாங்க, தன் குடும்பத்துக்கு எவ்வளோ செலவழிச்சாங்க. நான் அன்றைக்கு சொன்னேன், மௌத்தாகக்குள்ள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு முன்னால தன் குடும்பத்துக்கு சேமித்து வச்சுட்டு போனாங்க. என் குடும்பம் ஜகாத்து வாங்கலாம், கல்யாணம் முடிச்சேலாம், ஜகாத்து வாங்கலாம், கல்யாணம் முடிச்சேலாம். இப்ப என்ன செய்யுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துடைய செலவு எப்படி இருந்துச்சு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் நேற்று கூட குறிப்பிட்டேன் புகாரியை பத்தி. இமாம் புகாரியுடைய கிதாபு வாசிக்கப்பட வேண்டும், அது விளக்கப்படுத்தப்பட வேண்டும், அது நடைமுறை வாழ்வுக்கு ஏற்ற விதத்தில் அது மக்களுக்கு போய் அதனுடைய செய்திகள் போய் சேர வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு நஃபகா என்ற பாபுல பாடத்தில் ஒரு பாபு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சப் டைட்டில், ஒரு சப்தலயங்கம் உண்டு. பாபு ஹபசி நஃபகத்து ரஜுலி கூத்த சனத்தின் அல அஹ்லிஹி, ஒரு வருடத்துக்கு தேவையான பணம், செலவுக்குரிய பணத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே தன் குடும்பத்துக்கு ஒதுக்கி வச்சாங்க. ஒரு வருஷம், ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடக்குள்ள ட்ரெஷரிக்கு ஆர்டர் வந்துட்டு இந்த குடும்பத்துக்குரிய பட்ஜெட் அலோகேஷன் நடந்துடும், குடும்பத்துக்குரிய பட்ஜெட் அலோகேஷன் நடந்துடும். சுபஹானல்லாஹ், இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதுல ஹதீஸ கொண்டு வராங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யபீஉ நஹ்ல பனி நதீர், பனு நதீர் கோத்திரத்திடமிருந்து கனிமத்தாக கிடைச்ச அந்த ஈச்சப்பழ தோட்டம், அந்த ஈச்சப்பழ தோட்டத்தினுடைய ஈச்சப்பழத்தை விற்பாங்க, அது அவர்களுக்கு கனிமத்தாக கிடைச்சது, அது அவர்களுக்கு கனிமத்தாக ஃபைஆக கிடைச்சது. அந்த கிடைச்ச ஈச்சப்பழ தோட்டத்தில் வரக்கூடிய ஈச்சப்பழங்கள் எல்லாத்தையும் வருடத்துக்கு ஒருக்க அறுவடை முடிஞ்சொன்னு வித்து போட்டு வயஹ்பிசுல் அஹ்லிஹி கூத்த சனத்தையும், ஒரு வருஷத்துக்கு தேவையான செலவுக்குரிய பணத்தை குடும்பத்துக்காக வேண்டி ஒதுக்கிடுவாங்க. எவ்வளவு அழகான திட்டம், எவ்வளவு அழகான திட்டம். குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவை, இது தவக்குலுக்கு மாத்தம், என்ன தவக்குல் இல்லையா? அப்படி இல்லை, திட்டமிடுவது ஏற்பாடு செய்வது தவக்குலுக்கு மாத்தமானதல்ல. சுபஹானல்லாஹ், எங்கட மார்க்கத்தை படியுங்க. எங்கட மார்க்கம் ஒரு துறவரத்தை சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல, அழகான லைஃப் வாழ்க்கைக்கு முறை சொல்லித்தந்த மார்க்கம். இப்படித்தான் வாழணும், நீங்க இப்படித்தான் வாழணும். இது நான் சொல்றது புகாரி சரிவிடக்கூடிய ஹதீஸ். சல்லல்லாஹுடைய குடும்பத்துக்கு இப்படித்தான் விட்டு போனாங்க. இன்னமொழி சொல்லுவாங்க, அபுபக்கர் சித்திக் கருதி அல்லாஹு தாலா மௌத்தாகக்குள்ள எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்ல, நாலு கடை இருந்துச்சு, எல்லாத்தையும் பங்களோட்டாவி தீனுக்காக வேண்டி எல்லாம் கொடுத்துட்டு மௌத்தாகக்குள்ள வெறும் கையோடு தான் மௌத்தானாங்கன்னு சொல்லி. தவறாக தயவு செஞ்சு சொல்றேன், காதால கேட்டதெல்லாம் பேசவானோம். நீங்க கேட்டது சரிதானான்னு ஒரு ஆளின் பேத்து கேட்டுக்கோ. எதிரிமா காரணம் தீனுடைய சும்மா பொய் சொல்றதே லானத்துக்குரிய பாவம். அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். சும்மா பொய் சொல்றதே பெரும் பாவம், சும்மா பொய் சொல்றது. அவர் இப்படியாமனா, அவருக்கு இவ்வளவு ஈக்குதாமனா, அந்த அந்த பவுண்டேஷன் இப்படி ஈக்குதாம், சும்மா ஆக்கள் பொய் சொல்றது. பொய் சொல்றவங்க சாபத்துக்குரியவங்க, அதாவது லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர் மீது சாபம் உண்டாகட்டும். அப்ப தீனில் பொய் சொன்னா, நபீத வாழ்க்கையில் பொய் சொன்னா, அது எப்படி? மன் கதப அலைய முத்தஅம்மிதன், ஹதீஸ் வந்திருக்கிறது, யார் என் மீது மனமுரண்டாக பொய் சொல்லுவானோ அவன் இருப்பிடம் நரகத்தில் கன்ஃபார்ம் ஆகிட்டு. நீ சென்ன பொய்யால சமூகம் வலிகெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சமூகம் அப்படியே வலி தவறி போய் கொண்டிருக்கிறது. உமர் ரலி அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் லொஸ்டானாங்க, சந்தேகம் இல்ல. ஆரம்பத்தில் இஸ்லாமிய கிலாபத்து உருவாகிச்சது, ஆட்சி வந்துட்டது, சம்பாதிச்சாங்க, கனிமத்து கிடைச்சது, பழி கிடைச்சது. எந்த அளவுக்கு ரெண்டு வருஷம், அஞ்சு ரெண்டரை வருஷம், கிட்டத்தட்ட 30 மாசம் சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க விரும்பி வாங்கல, நிப்பந்தமாக வாங்க வச்சாங்க, வாங்கினாங்க. மௌத்தாகிறதுக்கு முந்தி தந்த மகள் ஃபாத்திமத்து ஜஹரா ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? சுபஹானல்லாஹ், என்ற வஃபாத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க, சொன்னாங்க, இதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோ. ஒன்றும் எதுவுமே சொன்னாங்க. நான் ட்ரெஷரியில பைத்துல் மால்ல 30 மாசத்துக்கு சம்பளம் வாங்கிக்கிறேன், இந்த சம்பளத்தை திருப்பி கொடுத்துடுவோம். எப்படி கொடுக்கணும்? அதுக்கு எனக்கு ஹைபர்ல கிடைச்ச, ஹனீமத்தாக கிடைச்ச ஒரு காணி துண்டு அங்க இருக்குது, அதனுடைய விலை இவ்வளவு தான், நான் எடுத்த சம்பளத்திற்கு அது ஈக்குவல் ஆகுது, எனவே அதை காணியை கொண்டிட்டு திருப்பி கொடுத்துடுவோம். உமர் ரலி அல்லாஹ் ஆட்சிக்கு வந்ததுமே கொண்டிட்டு கொடுத்தாங்க. ஆசித்தியக்கார ரலி அல்லாஹ் தஆலா என்ன வாப்பத்துடைய இதுக்கு பகாரமாக நீங்க எடுத்துக்கோங்க, வாப்ப கொடுக்க சொன்னார். யோசிங்க பாப்பா. அது மட்டுமல்ல, ரெண்டாவது சொன்னாங்க, யாரை கூப்பிட்டு? அதில் தாய் கரதி அல்லாஹு தாலாவுக்கு, நான் மௌத்தானதுக்கு பிறகு என் அனந்தர சொத்துக்கள் நீங்க எப்படி பிரிச்சு கொள்ளணும்? இதுக்கு முந்தி ஞாபகப்படுத்திக்கிறேன், அபுபக்க சித்திய கரதி அல்லாத்தில் மௌத்தாகக்குள்ள அவங்களோட மனைவி கற்பிணியாக இருந்தார். அவருக்கு கட்டம் வயிற்றுல புள்ள, சொன்னாங்க, நான் ஆதரவு வைக்கு அந்த பொம்புல புள்ளையாகத்தான் இருக்கும். அப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கல, ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு அங்க டெக்னாலஜி இருக்க இல்ல. ஆனா சொன்னாங்க, நான் யூகிக்கிறேன், என்ற ஃபராசத்தை அப்படித்தான் சொல்லுது, பொம்புல புள்ளையாகத்தான் இருக்கணும். அப்ப நீங்க மூணு பேர் பொம்புல புள்ளைகள், அஸ்மா ரதி அல்லாஹத்தாலான், ஆயிஷா ரதி அல்லாஹத்தாலான், அந்த புள்ள, இவைகள் உங்களுக்கு மத்தியில் அனந்தர சொத்தை எப்படி பிரிச்சு கொள்ளணும்? அப்ப ஹமில்ல கருவில் உள்ள பிள்ளைக்கு அனந்தர சொத்துல பங்கு இருக்குது. சுபஹானல்லாஹ். அப்ப எல்லாத்தையும் பங்களோட்டான எப்படி வந்துச்சு? வாழ்க்கையில இன்னக்கு அந்த உங்களோட குடும்பத்தை நீங்க ஒரு ஏழைகளாக விட்டு விட்டு போவதை விடவும், மக்கள்கிட்ட கைத்து யாசகம் கேட்கக்கூடிய மக்களாக ஆக்கி விட்டு போவதை விடவும், நீங்க கை நிறைய கொடுத்துட்டு போங்க, அதை கொண்டு அவங்க வாழட்டும், அதை கொண்டு வாழட்டும். அதுக்காக வேண்டி ஹராமாக சம்பாதிச்சு கொடுக்கவான், ஹராமாக சம்பாதிச்சு கொடுக்கவான். நீங்க ஹராமாக கொடுத்துட்டு போனா உங்களுக்கு மட்டுமல்ல கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம், என்ற அந்த பணம் அவங்கள்ட்ட இருக்காது, அது அவங்களை விட்டும் பெய்திடும், அப்படி அவங்களை விட்டும் பெய்திடும். ஹராமாக சம்பாதிச்ச பணம் நிலையாக நிற்கவே மாட்டான். பால் வித்த பணம் நிற்கும், பால்ல தண்ணியை ஊத்தி வித்தா அந்த பணம் நிற்காது, தண்ணிய மாதிரியே பெய்திடும், தண்ணிய மாதிரியே பெய்திடும். வாழ்க்கையில் ஞாபகம், ஹராமாக சம்பாதிச்சு பேலன்ஸ கூட்டவா, ஹராமாக சம்பாதிச்சு பேலன்ஸ கூட்டவா, ஒரு நாளும் நிற்காது, அது அடிபட்டு பெய்த்துடும். அது முறையாக வரணும். ஒரு வரலாறு சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதன் காரணமாக ரிப்பீட் பண்றேன். இதுக்கு முந்தி இது ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். உமையாக்களுடைய ஆட்சி காலம் வந்துச்சு, ஆட்சியாளர்கள் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய குழந்தைகள் நியாயமான அநியாயம் செஞ்சாங்க. ஆட்சியில பவர்ல இருந்து கொண்டு அதை மிஸ்யூஸ் பண்ணினாங்க. எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் உண்டா, எல்லாருடைய சொத்துக்களையும் அபகரிச்சாங்க, பெரிய பெரிய அளவில் சொத்துக்களை சேகரிச்சாங்க. அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னா, இதெல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும், உமையாக்களுக்கு, எங்களோட பரம்பரையில் வந்த ஆக்களுக்கு இதை கொடுத்துட்டு போகணும். அப்படித்தான் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க, அவங்களோட குடும்பத்துக்கு. அவங்களோட குடும்பம், எங்கட குடும்பம், எங்கட ஃபேமிலி, எங்கட பிளட், எங்கட ட்ரீக்கு கீழே வாரவங்க என்று சொல்லி சுபஹானம் அப்படி பங்கிட்டு கொடுத்தாங்க. எல்லாரும் செஞ்சது ஒரே வேலை. ஆனா அதே பரம்பரையில் அந்த சேன்ல ஹிஜ்ரி 100வது ஆண்டு, 99வது ஆண்டு அந்த சேன்ல வர வேண்டிய ஒரு ஆள் வராம இன்னும் ஒருத்தர் வந்தார். அது ஒரு மிரக்கலாக வந்து சேர்ந்துச்சு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, அதெல்லாம் எனக்கு இந்த கட்டத்தில் விவரிக்க முடியாது. அவர் எப்படி வந்தார் என்று, அதுதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிலே. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிலே அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியில் உட்கார்ந்தாங்க. அவங்களோட ஆட்சியில காலத்துக்கு நல்ல பேர் என்னன்னு சொன்னா, நீதியை நிலைநாட்டின ஆட்சி. ஒன்றுமில்லை, ஒன்று செய்வாங்க, நீதியை நிலைநாட்டுங்கோ, அவ்வளவுதான். யார் யாருடைய உடைமைகள் யார் யாருக்கு பேத்து சேரணுமோ அது அவர்களுக்கு பேத்து சேரட்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் நோக்கம். ஆட்சிக்கு வந்தாங்க, சரியா 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, அவ்வளவு மிச்ச நாள் இல்லை. எல்லாருடைய அநியாயமாக அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் திருப்பினாங்க. ரத்துல் மவாலின் எல்லாத்தையும் திருப்பினாங்க. யார் யாருடைய சொத்தை யார் யார் எடுத்தாங்களோ, அபகரிச்சாங்களோ, எல்லாருடைய சொத்துக்களையும் எடுத்து உரிய உரிய ஆட்களுக்கு கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு மத்தியில் செழிப்பு செல்வம், சுபஹானல்லாஹ். போலும் என்ற மனப்பான்மை, இந்த போலும் என்ற மனப்பான்மையால் ஜகாத்து வாங்கிறதுக்கு மக்கள் இயக்கல்ல. எங்கட சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னண்டா, எங்கட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னண்டா, சில ஆக்களுக்கு ஜக்காத்து வாஜிபா, ஜக்காத்து கொடுக்கலுமா ஏலவான்ற ஒரு பிரச்சனை வரும். அப்ப இந்த ஜக்காத்து கொடுக்கிறவர் என்ன செய்வாருண்டா, அவர்கிட்ட கேட்கிற, எனக்கிட்ட கொஞ்சம் ஜக்காத்து காசி இருக்குது, நீங்க அதுக்கு தகுதியானவர்டா தாரேன்னு. அப்ப உடனே என்னதுமா சொல்லுவாங்க, நான் ஜக்காத்துக்குண்ட தகுதி இல்லை, ஜக்காத்து எனக்கு இல்லை, எனக்கு வாஜிப் இல்லை, ஜக்காத்துக்கு நான் தகுதி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் போதும், ஆனால் சதக்கா இருந்தால் தாங்கும். சதக்கா இருந்தா தாங்கோன்றது, சதக்கா யாரு, சதக்கா கொடுக்கிறவருக்குத்தான் அது சதக்கா. உங்களுக்கு என்ன அப்படி கேட்டா, அது யாசகம், அது பிச்சை வாங்கிறது, இது புரிஞ்சுக்கோங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. கேட்கிறது பெல்லடிச்சு அப்ளிகேஷன் போட்டு எஸ்எம்எஸ் பண்ணி கேட்கறது மட்டுமல்ல யாசகம். எனக்கு ஜகாத் எடுக்கல, எனக்கு சதக்கா எடுக்கலும், சதக்கா தாங்களே. இப்ப ஜகாத் எடுக்கலாம்னா அவங்கள்ட்ட இருக்குது கையில, ஏன் பாப்பா, எங்கட பத்தினித்தனம், எங்களுடைய போதுமென்ற மனப்பான்மை, எங்கட சுய மரியாதை எங்களுக்கு மேலோங்கப்படாதா, எங்களுக்கு மேலோங்கப்படாதா. நான் உரிமையோட சொல்றேன், இது சமூகத்தில் நடக்கிறத சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா, அருள் செய்வானா. அப்ப உமர் இப்னு அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வருஷம் 5 மாசம் ஆச்சிஞ்சாங்க. அவங்களுக்கு பல பிள்ளைகள், சில உலமாக்கள் 9 எண்ணிக்கிறாங்க, சில இன்னும் பல நம்பர்ஸ் இருக்குது, எத்தனையோ 10க்கு மேல பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. அப்ப இவங்களுக்கு மௌத்து வந்துட்டு, வஃத் 60 வயசுலேயே மௌத்து ஆகிட்டாங்க, சின்ன வயசுலேயே மௌத்து வந்துட்டு மரணப்படுக்கி இருக்கிறாங்க. பொத்தர் வந்தார், அவர் வந்து ஹஜ்ரத் உமர் பின் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப காரமா பேசினார், நீங்க என்ன இப்படி மௌத்தாகிறீங்க, உங்களோட பிள்ளைகள் எல்லாம் சும்மா விட்டு போறீங்க, உங்களுக்கு முன்னால மௌத்தான ராஜாக்கள் ஹலீஃபாக்கள் எப்படியெல்லாம் தண்ட பிள்ளைகளுக்கு சொத்துக்களை உடைமைகளை விட்டுட்டு போனாங்க, வீடு கட்டினாங்க, காணி வாங்கினாங்க, தோப்படுத்தாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, இதெல்லாம் விட்டுட்டு போனாங்க. நீங்க உங்களோட பிள்ளைகளை இப்படி போட்டுட்டு போறீங்களே, ஒன்றும் கொடுக்காம போறீங்களே என்று சொல்லி அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து போட்டு ஒரு வார்த்தை கேட்டார். அப்பா ராகத்தை பேசி முடிஞ்சான்னு கேட்டாங்க. கலைச்சி பேசி முடிஞ்சா சொல்லி முடிச்சுட்டேன். சொன்னாங்க, ஏந்த பிள்ளைகள் சாலிஹான மக்களாக இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு அல்லா போதுமானவன், பகுவயத்த வல்ல சாலிஹீன், சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஏண்ட பிள்ளைகள் மார்க்கத்துக்கு முரணான பாவமான கர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்கன்றிருந்தா அவர்களுக்கு நான் ஏன் பணத்தை சேகரித்து வைக்கும், நான் அவர்களுக்கு ஏன் பணத்தை சேகரித்து வச்சு அனந்தர சொத்தாக பணத்தை நான் ஏன் அவர்களுக்கு கொடுக்கணும், அவர்களுக்கு ஏண்ட பணம் தேவையில்லை என்று சொல்லி அவர் வாய பொட்ட வச்சுட்டார். பிந்தின காலத்தில் வந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, எங்கட ரெண்டு கண்களாலையும் புத்திக்குப்படாத வகை சொன்ன உண்மைகளை கண்டோம், புத்திக்கு பட இல்லை ஆனா வகை சொல்லி இருக்குது. என்ன, தமஸ்கஸ்ல ஜாமியா உமவியில அந்த பள்ளிக்கு பக்கத்து பள்ளியில வெளியில பிச்சைக்கார ஆட்கள் கை நீட்டி யாசகம் கேட்கிற ஆட்கள் இருப்பாங்களாம், அவங்க சொல்லுவாங்களாம், இந்த பள்ளியை கட்டினது எங்கட அப்பா, எங்கட வாப்பட வாப்பட வாப்பா, அவருடைய பெயரை சொல்லி கேட்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கோன்னு சொல்லி. அந்த ஹலீஃபாக்களுடைய பரம்பரையில் வந்தவங்க அவங்க கட்டின பள்ளிக்கு முன்னால் இருந்து யாசகம் கேட்கிறாங்க. யாருக்கு வாப்ப அனந்தர சொத்தாக எதையும் விட்டுட்டு போக இல்லையோ அவருடைய பிள்ளைகள் பிந்தின காலத்தில் பெரும் பெரும் கொடையாளிகளாக செல்வ சீமாங்களாக மாறி அந்த ஊர்ல என்ன சரி ஒரு நிகழ்ச்சி நடந்தா அந்த நிகழ்ச்சியினுடைய ஆகப்பெரிய கண்ட்ரிபியூட்டர்ஸ், ஆகப்பெரிய தர்மம் செய்யக்கூடியவர்களாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய குடும்பம், அவருடைய பேரப்பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. இதை கண்ணால கண்டோம் என்று உளமாக்கல் வீசுறாங்க. குழந்தைகளுக்கு விட்டுட்டு போகணும், ஹலாலா விட்டுட்டு போகணும், சுருக்கமாக. எனவே பொருளாதாரம் என்பது அது மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட முடியாத ஒன்று, அது இருக்கும். எனவே குடும்பம் என்ற பொழுது சல்லல்லாஹுடைய குடும்பம், நேற்று கூட சொன்னேன், எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வீடு இருந்துச்சு, எல்லாருடைய வீட்டிலேயும் வாகனம் இருந்துச்சு, எல்லாருடைய வீட்டிலையும் வாகனம் இருந்துச்சு, எல்லாருடைய வீட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்குது, எல்லா சிலருடைய எல்லாருடைய வீட்டிலையும் பொதுவாக வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஆள் இருந்தாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் இருந்த அந்த பெண்ணுக்கு பேர் பரீரா ரழியல்லாஹு தஆலா, சுபஹானல்லாஹ், ஹெல்பர் இருந்து வீட்டில் இருந்தாங்க. எனவே ஒரு அழகான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கோ, இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கோ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தில் நல்லா வாழுங்கோ, ஊடு கட்டி வாழுங்கோ, வாகனம் வச்சு வாழுங்கோ, தலை சொரிஞ்சு வாழவானம், கை நீட்டி வாங்க வாழவானம், நல்ல அழக வாழ்ந்துட்டு அழக சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லா சொல்லுங்க, வாய் நிறைய வீண்விரயம் செய்யவானம், கஞ்சத்தனம் செய்யவானம், வலா தன்ச நசீபக்க மின துன்யா, வலா தன்ச நசீபக்க மின துன்யா, பணக்காரன் ஏழையாக வாழுவதும் பாவம், ஏழை பணக்காரனாக வாழுவதும் பாவம். ஒரு பணக்காரன் ஏழையாக வாழக்கூடாது, பணக்காரன் பணக்காரனாகத்தான் வாழணும், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை அனுபவிக்கணும். ஒரு ஏழை ஒரு நாள் பணக்காரனாக கூடாது, அவன் பெருமடிச்சிறவன் இல்லை, ஏழையாகத்தான் வாழணும். ஏழையாக வாழ்ந்தாலும் கண்ணியவானாக வாழணும், ஏழையாக வாழ்ந்தாலும் யாசகம் கேட்காம வாழணும், ஏழையாக வாழ்ந்தாலும் தலை சொறியாம வாழணும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, பாதுகாத்து செய்வானாக. இதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு உள்ள இருந்த சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இதுக்கு மேல இன்னும் எவ்வளோ இருக்கு. குடும்ப செலவுண்டு வரக்குள்ள சொல்றேன், இதுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன், பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். சொன்னாங்க, சொல்லலா சொல்ல, உன மனைவியில வாயில் அள்ளி போடக்கூடிய கவலை உணவுக்கு உனக்கு நன்மை கிடைச்சும், குடும்பத்துக்கு செலவழிச்சா நன்மை கிடைச்சும், குடும்பத்துக்கு செலவழிச்சா நன்மை கிடைக்கும். அப்ப நான் பலமுறை ஞாபகம் ஊட்டியிருக்கு, ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை சொன்னாங்க, தஜ்அலு ஃபீ இம்ராதி, இந்த மனைவியிட வாயில ஒரு கவலமாக அள்ளி போடக்கூடிய உணவுக்கும் உனக்கு நன்மை கிடைக்குது. குடும்பத்துக்கு செலவழிச்சா நன்மை கிடைச்சோம், சும்மா செலவழிச்சவானோம், பள்ளி கட்டினா நன்மை, மதரசா கொடுத்தா நன்மை, பவுண்டேஷனை கொடுத்தா நன்மைன்னு சொன்னா, அதே போல குடும்பத்துக்கு செலவழிச்சாலும் நன்மை கிடைக்கும். நன்மையை தேடி செலவழிக்கிறதுக்கு வெளியே போக தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயும் செலவழிக்கேறும், வீட்டுக்குள்ளேயும் கொடுக்கேறும், பிள்ளைகளுக்கு செலவழிக்கேறும். வாழல் மௌலூதில ஹுரிஸ்கு உண்ண வக்கிஸ்வத்து உண்ண சுபானம்மா சுபானம்மா. எனவே செலவழிக்கிறதுக்கு என்று சொல்லி குடும்பத்துக்கு செலவழிப்பது, பெற்றோருக்கு செலவழிப்பது. ஆச்சரியமான உலகத்தில் வாழ்றோம், ஆச்சரியமான உலகத்தில் வாழ்றோம். பேர புள்ளேட பைபாஸ்க்கு ஏண்ட ஜகாத்த கொடுக்கலுமாண்டு அப்ப கேட்கிற காலம் இது. சும்மா சொல்ல இல்ல, சும்மா சொல்ல இல்ல, பேர புள்ளேட பைபாஸ் ஹோல் இன் த ஹார்ட் நடந்து புள்ளைக்கு பைபாஸ் பண்ணணும், ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யணும், அதுக்கு ஏண்ட ஜகாத்த கொடுக்கலுமா பேர புள்ளைக்கு? இல்ல, நான் ஒத்தர்ட்ட கேட்டேன், அவர் அவங்கள்ட்ட கேட்டுக் கொடுத்தேன், என்னங்க சொல்றது, எங்க இருக்கிறோம், நம்மளோட பேர புள்ளேட ஒரு சர்ஜரிக்கே உங்களுக்கு செலவழிக்கேலா என்றா, ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு உங்கள்ட்ட ஒரு கேபிட்டல் இருக்குமெண்டா, இந்த பணம் என்னத்துக்கு உங்களுக்கு, இந்த பணத்தால் என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் ஆஃபியத் நசீபாகட்டும், அல்லாஹ் ஆஃபியத் நசீபாகட்டும். இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி தர கேட்டுக்கோங்க. ஹிந்தா என்ற பெண்மணி வந்தா நபிட்ட, கணவன் ஒரு கஞ்சன், செலவுக்கு பணம் கொடுக்கிறார் இல்ல, எப்ப பார்த்தாலும் சமாளிச்சுக்கோங்க, எப்ப பார்த்தாலும் சமாளிச்சுக்கோங்களேன், பார்த்து பகலுக்கு என்ன செய்ய சமாளிச்சுக்கோங்க, ராவக்கு என்ன சமாளிச்சுக்கோங்க, நான் கடையில் சாப்பிட்டுவாங்க. அவர் பகலைக்கு ஆபீஸ்ல சாப்பாடு, ராவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடு, வீட்டில் கேட்டா சமாளிச்சுக்கோங்க. என்ன சரி பார்த்து செய்யுங்களேன், என்ன செய்ய, இனி என்ன செய்ய? இப்படிப்பட்ட மனம் படைத்தவர்களும் நம்மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், மறந்துவிட வேண்டாம். இப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்களை முறைப்பாடு அல்லாஹ்விடத்தில் தான் செய்யணும். அல்லாஹ்விடத்தில் தான் முறைப்பாடு செய்யணும், வேறொத்தத்தை முறைப்பாடு செய்ய, அதுக்கு தஹஜ்ஜத்து தான் தொழணும், அல்லாஹுடைய கதவைத்தான் தட்டணும். ஹிந்தா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்துவா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதேண்ட மகன், இதேண்ட மகன், நானும் இந்த புள்ளே தான் வீட்டில் இருக்கிறோம், ஆனா செலவுக்கு என்ன கணவன் பணம் தாரார் இல்லை, நான் என்ன செய்ய? ஆனா அவருடைய சொத்துக்கு நான் தான் பாதுகாவலன், நான் அவருடைய சொத்தை நான் தான் பாதுகாக்கிறேன், அவருடைய பணம் அவருடைய சொத்தில் எனக்கிட்ட தான் இருக்கு, எனக்கு வேணும்னா எடுத்து செலவழிக்கலும், ஆனா எனக்கு அல்லாஹுடைய பயம் இருக்குது, அல்லாட்ட பதில் சொல்லணும், ஆனா எனக்கு தர வேண்டிய ஹக்கை இவர் தாராறு இல்லை, எனக்கு தர வேண்டியத தாரார் இல்லை, ஆனா பணம் இருக்குது, அந்த பணத்தை நான் தான் பாதுகாக்கிறேன், நான் என்ன செய்ய? யார சொல்லலாம் கேட்டேன், என்ன சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு சொல்லி, ஹுதி மலக்கி வலி வலதிக்கு வில்மாகும், உனக்கும் உன் புள்ளக்கு செலவுக்கு பணம் எவ்வளவு தேவையோ அது உனக்கு தெரியும், எல்லை மீறாம எடுத்துக்கோங்க, எல்லா தீர தேவையில்லை, பத்து ரூபா நூறு ரூபா ஒரு நாளைக்கு செலவுக்கு வேணுமெண்டா, ரெண்டு பேருக்கு இருநூறு ரூபா வேணுமெண்டா, நூத்தி ஐம்பது ரூபா எடுக்கவும் பானம், 250 ரூபா எடுக்கவும் பானம், 200 எடுத்துக்கணும், ஹொவி மலக்கு வலி வலதிக்கு பில் மாறும், எவ்வளவு வாழ்க்கை செலவுக்கு தேவையோ அந்த தொகையை நீங்க எடுத்துக்கோங்கோ. சுபகான, எனவே குடும்பத்துக்கு செலவழிப்பது தர்மம், குடும்பத்தை பராமரிப்பது தர்மம். இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளும். இன்னும் ஒன்று சொல்றேன், குடும்பமாக வாழக்கூடிய ஆக்களுக்கு திடீரென்று சொல்லி மக்கள்கிட்ட பழக்கம் வந்து மகளிட கல்யாணம் பிக்ஸ் ஆகிட்டு வார ஜூலை மாசம் 15ஆம் தேதி, ஜூன் 25ஆம் தேதி அல்லது அக்டோபர்ல ஒரு மாப்பிள்ள வந்திருக்கிற அவசரமா நிக்காக செஞ்சு வச்சோனும், இதுக்கு ஒரு கூட்டம் யாசகம் கேட்கிற பழக்கத்தை, மன்னிச்சு ஓபனா சொல்றேன், யாசகம் கேட்கிற பழக்கத்தை கதவை திறந்துடுவாங்க. உண்மையிலேயே நோய், உடம்புல சக்தி இல்லை, உடம்புல சக்தி இல்லை, பலஹீனம், பிரச்சின, தாராளமா கேட்கணும். நீங்க கேட்டு போக தேவையில்ல, உங்களோட வீட்டு நிலைமைய தூர இருந்து அவதானித்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மக்கள் வரணும். ஒரு வீட்டில் ஒரு விதவ பெண் இருக்கிறார், ரெண்டு குமரு பெண்களோட, அவ கேட்டு போக தேவையில்லை, ஊரு ஜமாத்துடைய பொறுப்பு அவ தூரத்தில் இருந்து வாஷ் பண்ணி, இந்த பெண் தனியே இருக்கிறா, இவ வீடு வீடா வேலை செய்யறா, இவக்கு வேற வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை, இவட கணவன் மௌத்து, ஒரு பத்தினித்தனமான பெண், இந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பிள்ளையையும் படிச்ச படிப்பூட்டி நல்லவர்களாக ஆக்கி அவர்களை உரிய இடத்துக்கு நிக்காக செஞ்சு வைக்கிற பொறுப்பு சமூகத்துடைய பொறுப்பு, மறந்துடுவாங்க. இது சமூகப்படி, இதை பேப்பர்ல போடவானோம். உண்மையிலேயே அப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்றத கட்டாயம் நாங்க செய்யத்தான் வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப திடீரென்று சொல்லி வருவாங்க, உடம்பு வாட்ட சாட்டம் நல்லா இருக்கு, திடீரென்று வாரது மகளிட கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்டு என்ன சரி செய்யணும், உதவி செய்யணும். நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வரும். இந்த கடிதத்தை வாசி பார்த்தா ஒரு விஷயம் விளங்கும். என்ன தெரியுமா, என்ன இந்த மகள் 20 வயசுன்றாரு, 20 வயசு வானத்தில் இருந்து 20 வயசு மகள் அம்மா நேரடியாக அப்படி இறக்கினான் இவருக்கு. இல்ல, 20 வயசுகளுக்கு முந்தி பிறந்த புள்ள, அந்த பொம்பளை புள்ள பிறந்தாண்டே தெரியும், இந்த புள்ளைய 20 வருஷத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இந்த புள்ளைய முடிச்சு கொடுக்க செலவொன்று இருக்குது, சும்மா கொடுக்கலா, இந்த புள்ளைய முடிச்சு கொடுக்க செலவொன்று இருக்குது, அதுக்கு மாப்ப ஆயத்தமாகணும், அதுக்கு மாப்ப பணத்தை சேகரிக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரே அடியா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சேமிச்சு வச்சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சேருங்கோ. அப்பதான் மாப்பான்ற உணர்வு, அந்த பணத்தை செலவழிங்கோ, அந்த புள்ளைக்கு அன்பு வரும். நீங்க அந்த புள்ளையோட பேரை சொல்லி 5 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து எடுத்தா அந்த புள்ளைக்கு தெரியும், உள்ளத்தில் இருக்கிற ரெஸ்பெக்ட் அப்படியே பேய்த்துடும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவாங்க. நான் உங்களுடைய கொண்ட அன்பின் காரணமாக இந்த யதார்த்தங்களை மனம் திறந்து பேசுறேன், மனம் திறந்து பேசுறேன். உதவி செய்வது என்பது வேற, உதவி கேட்கிறது என்பது வேற. உதவி செய்ய வேண்டியவர்கள் தேடி தேடி போய் உதவி செய்யும், பள்ளி வாசலை தேடி தேடி போய் தொழுவது போல, பள்ளி உள்ளுக்கு போனாலும் நல்ல அழகான டிஸ்டர்ப் இல்லாத இடத்தை தேடி போறது போல, முன் சஃப தேடி போறது போல, இமாமுடைய வலது பக்கத்தில் இடம் இருக்காண்டு பார்க்கறது போல, தர்மம் செய்யக்கூடியவங்க தேடி போய் செய்யணும். அது தர்மம் கொடுக்கக்கூடியவனுடைய வேதம். தேவையானவங்க அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்போம், யா அல்லாஹ் எல்லா திருநாமங்களையும் ஓதி கேட்கிறேன், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க பி அஸ்மாஇக்கல் ஹுஸ்னா, உனக்கண்டு பல அழகான பேர்களை கிரியா அல்லாஹ், அந்த எல்லா பேரையும் ஓதி எல்லா பேரையும் சொல்லி உன்னிடத்தில் கேட்கிறேன், யா அல்லாஹ் லா தஜ்அல் பைனி வபைன அர்ஸாதி அஹதன் சிவாக்க யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் எனக்கும் ஏன்ற அன்றாட தேவைகள், சாப்பாடு, உணவு, உடை, மருந்து எதுவாக இருந்தாலும் என்னுடைய அன்றாட தேவைகளுக்கும் உனக்கும் இடையில இன்ன ஒருவனை வாசித்தாவாக ஆக்கிடாதே. எவ்வளவு அழகானதுவா, لا تجعل بيني وبين ارزاقي احدا سواك يا رب العالمين. يا الله எனக்கும் என்ற தேவைகளுக்கு இடையில உன்னைத் தவிர வேறொத்தர வாசித்தாவாக ஆக்கி விடாதே. துஆ கேளுங்கள். இது குடும்பமாக பிள்ளைகளாக இருந்து கேட்க வேண்டிய துஆ. இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவான். ஒத்தருக்கு திடீரென்று ஒரு மருமம் வந்து நல்ல வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று கடை பத்திட்டுது, வெள்ளம் வந்து கடை அடிபட்டு போயிட்டுது. அப்படிப்பட்டவர்களுக்கு குரான் சொல்லக்கூடிய வார்த்தை மஹ்ரூமிங்கள், மஹ்ரூம் இருந்துட்டு இல்லா போனவங்க, இருந்துட்டு இல்லா போனவங்க. அவங்கள பத்தி குரான் சொன்னது லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம் வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம். கேட்டு வாரவனுக்கு கொடுப்பது போல இருந்துட்டு இல்லா போனவனுக்கும் குடும்பம் உண்டு, போயிட்டு கொடுக்கணும். அது கடமை கிடையாது. நல்லா இருந்தாரு மாஷா அல்லாஹ், இந்த கோவிட்ல கடையெல்லாம் மூடி பங்களூர் தாளிட்டாரு, அப்படி இல்லா போயிட்டாரு, அவரை தூக்கிடுவோமே, அவர் அப்படியே கீழே கட்டி விடாம அவரை கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுவோமே. சுபஹானல்லாஹ். எனவே மார்க்கத்தில் இதெல்லாம் படிக்கப்பட வேண்டிய பாடம். நான் ஒரு ஹதீஸ் சொல்ல கேட்டுக்கோங்க. அனந்தர சொத்து சம்பந்தமான ஆயத்தரங்கு யூசிக்கும் உல்லாஹுக்கும் அவருடைய சொத்துக்கள் எப்படி குழந்தைகளுக்கு பங்குக்கு கொடுக்கப்பட வேண்டும், பெற்றோருக்கு எப்படி போக வேண்டும், கணவன் மனைவிக்கு எப்படி போக வேண்டும், சகோதர சகோதரிக்கு எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஆயத்து குரான் இருக்குது. இந்த ஆயத்திறங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபபுல் நுசூல், இதனுடைய வரலாற்று பின்னணி, இதே எப்படி இறங்கிச்சது, காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னண்டா, சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிட்டாங்க. சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிட்டாங்க. எங்கண்டா? உஹுத் போர்க்களத்தில் மௌத்தானா ஹதரத் ஷஹீத் ஆகிட்டா. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இவங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, இவர் மௌத்தான உடனே இவருடைய மனைவி இவருடைய ரெண்டு பொம்புள பிள்ளைகளை விட்டுட்டு அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தான உடனே தம்பிக்காரால் வந்து உள்ளமட்டு சொத்தேம் எடுத்துக்கொண்டு போயிட்டார். உள்ளமட்டு சொத்தேம் எடுத்துக்கொண்டு அவர் போயிட்டார். உள்ளமட்டு சொத்தேம் எடுத்துக்கொண்டு அவர் போனா சாத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹுவுடைய மனைவிக்கு பெரிய கவலை. என்னப்பா, அவர் ஷஹீத் ஆகிட்டாரு, இவர் வந்தாரு, எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு போய்த்தாரு, ரெண்டு பொம்புள புள்ள இருக்குது, இதை கல்யாணம் முடிச்சு வைக்கோணும், இதுக்கு செலவழிச்சோணும், இதை யாரு பார்க்கறது, எனக்குத்தான் இல்லா போனா பிரச்சனை இல்லை, நான் தான் வந்தா வருத்தால் ஆகிட்டுதே, இந்த ரெண்டு பொம்புள புள்ளைய முடிச்சு கொடுக்கணுமே, என்ன செய்யறது? நேரே போன சர்தார் யாலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேச்சு சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், அவளுக்கு தெரியும் எங்க கணவன் சாத் இப்னு ரபீஅ வஃபாத் ஆகிட்டார், உஹுத் போர்க்களத்தில் ரெண்டு பொம்புள பிள்ளைய வச்சுட்டு போயிட்டாங்க, சொத்துக்கள் எல்லாம் இருந்துச்சு, அவருடைய நான தம்பி வந்தாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு, என்ன செய்ய யார் ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டு பேரும் லா துன் கஹானி இல்லா பில்மால், பணம் இல்லாம நிக்காஹ் செஞ்சு கொடுக்கலா? பணம் இல்லாம இந்த ரெண்டு பேரையும் நிக்காக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி அந்த பெண் சொல்றா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமதிக்கிறாங்க. அவங்க செல்வி கோலம் இல்ல பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுக்க பணம் தேவல்ல. யாரு சொன்ன? நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுக்கிறதுக்கு அப்படி செலவு ஒன்றும் இல்லை என்று சொல்லி கோணம் மௌனம் காத்தாங்க. பணம் இல்லாம இந்த ரெண்டு பேரையும் முடிச்சு கொடுக்கலா? அந்த ஊர்ல ஒரு பொம்புட புள்ளைய வழி அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது, அந்த முறை பிரகாரம் தான் அந்த பெண்ணை வழி அனுப்பி வைக்கோணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார். சொன்னாங்க அல்லாஹ் இதுல தீர்ப்பு சொல்லுவாங்க. குரானுடைய ஆயத்திறந்தது, குரானுடைய ஆயத்திறந்தது. அந்த பொம்புல பத்துவா கேட்டு போனது பொம்புல புள்ளைகள் நிக்காக செஞ்சு வைக்கிறதுக்கு. அல்லாஹ் தாய்க்கு மனைவியினுடைய பங்கையும் சொல்லி, மனைவிக்கு எத்தனை வீதம் வரணும், பிள்ளைகளுக்கு எத்தனை வீதம் போகணும, ஆம்பள பிள்ளைகள் இல்லாதின் காரணமாக ஜனாசாவுடைய சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளவு எத்தனை வீதம் போகணும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எனவே வாழ்க்கையில இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கோம். உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் பிரச்சனை, ரெஸ்பெக்டா வாழணும், சுய மரியாதையோட வாழணும். இன்னமத்தருக்கு தலை குனிஞ்சு வாழக்கூடாது, இன்னமத்தருக்கு முன்னால போய் தலை சொறியவும் கூடாது, இன்னமத்தருக்கு கை நிறுத்தவும் கூடாது. இந்த உடம்பு சரீர சுகத்தோட ஆசியத்தோட இருக்கும் காலமெல்லாம் பிள்ளைகளிடத்திலையும் கேட்க மாட்டோம், துவா கேட்டிருக்கு, பிள்ளைகளிடத்திலையும் கை நிறுத்தக்கூடாது. எனக்கு வேணும் தா என்று என்னுடைய அன்பு தகப்பனாருடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் கண்டோம். எட்டு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க. வாழ்க்கையில் ஒரு நாளாவது வேணும், எனக்கு வேணும் என்று கேட்டது இல்லை. கொடுத்திருக்கிறோம், சந்தோஷமாக எடுத்துக் கொள்வார்கள், கொடுத்திருக்கிறோம் என்ன வாப்பா ரஹமத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு சொல்லுவார்கள். ஏண்ட வாப்பாவும் அப்படித்தான், அவருடைய வாப்பா என் அப்பா இப்ராஹிம் ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகுவதற்கு முந்திரி அவர் தன்னுடைய தலையணைக்கு கீழே ஒரு வசியத்தும் எழுதி வைத்திருந்தார். ஒரு அம்பிலப்பில் கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு வசியத்தையும் எழுதி வைத்திருந்தார். என்ன வசியத்தை தெரியுமா? இந்த பணத்தை என்னுடைய கஃன் துணிக்கும் கபறு வெட்டுறவர்களுக்கு கூலி கொடுக்கவும் பாவிக்கவும். கபறு கஃன் துணிக்கும் நான் யாரிடத்திலும் தேவைப்படவில்லை, கபறு வெட்டாக்களுக்கு கூலி கொடுக்கிறதுக்கும் நான் யாரு பக்கமும் தேவைப்படவில்லை. என்னுடைய தேவைகளை நானாக பூர்த்தி செய்து கொண்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மனிதனாக வாழ்ந்துவிட்டு மன்னரைக்கு போய்விட்டேன் என்று வாழ்க்கையை முடித்துக் கொள்ள எனக்கும் உங்களுக்கும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும், நல்லருள் பாலிக்க வேண்டும். எனவே ஜஸாகுமுல்லாஹு ஃபைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை முடித்துட்டோம். அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் ஆரம்பிப்போம். அதுதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்த வணக்க வழிபாடுகளுடைய தன்மை எப்படி இருந்தது, தொழுகை எப்படி இருந்துச்சு, சதகாக்கள் எப்படி இருந்துச்சு, அறிவுபூர்வமான விடயங்களை பகிர்ந்து கொள்வது எப்படி இருந்துச்சு, இல்மு எப்படி படிச்சு கொண்டாங்க, இப்படியான விடயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துச்சு. தொழுகையில தொழுகைக்காக வேண்டி குடும்பத்தை எழுப்பாட்டுவாங்க, முகத்தில் தண்ணி தெளிச்சுவாங்க, தர்மம் கொடுத்த தூண்டுவாங்க, இன்னாம குடும்பம்னு சொல்லுவாங்க, சும்மா யாரை பத்தியும் எதுகுமே பேசிடவானம், எதுகுமே தெரியாத உண்டு பேசிடவானம், யாரையும் தரம் குறைத்து பேசவானம், தரம் குறைத்து பேசுறது பெரும் பாவம். இதே மாதிரி வணக்க வழிபாடுகள் என்று சொல்லும் பொழுது சில கட்டங்களில் பெண்களை பொறுத்தவரையில் பிரேக் இல்லாமல் பேசிடுவாங்க. அதில் எப்படி சமநிலை பேண வேண்டும், சமநிலை பேணுவது இவ்வளவு முக்கியம். சில சந்தர்ப்பங்களில் ஜோசாவி இபாதத்தை கூட்டிடுவாங்க, ஒரு பிடிபிடிச்சு அப்படியே பிடிச்சிடுவாங்க, பக்குன்னு மறுபடியும் அப்படியே கீழுக்கு வந்துடும், மீட்டர் கீழே போய்க்கிடும், டேபோ மீட்டர் மாதிரி மேலுக்கு போய் அப்படியே கீழே வரும். இல்லை, அப்படியும் இல்லை, நியமமாக செய்யணும், கொஞ்சமாக செஞ்சாலும் நியமமாக செய்யணும். சுபஹானல்லாஹ். அதே மாதிரி குடும்பத்தோடு எப்படி சேர்ந்து வாழணும், குடும்பங்களை எப்படி மதிச்சு நடக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கையில் அதை எப்படி வலியுறுத்தினாங்க. இதெல்லாம் இபாதாத்துகள், இதெல்லாம் இபாதாத்துகள். தெரியாம உண்ட பேசவே வான ஒரு நாளும், இதை பத்தி நொலேஜ் சரியாக இல்லையோ அதை பத்தி ஒரு நாளும் பேசுவானம். பேசுறது நல்லகத்தான் பேசணும், மாற்றுமாத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை திட்டக்கூடாது, மதுவா செய்யக்கூடாது. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்த படிச்சு கொடுத்த விஷயங்கள் தண்ட மௌத்துக்கு பிறகு இவர்கள் எப்படி வாழணும் என்றத்தையும் சல்லல்லா சொல்லம் சொன்னாங்க. இந்த மௌத்துக்கு பிறகு இது நடக்கக்கூடாது, இந்த வபாத்துக்கு பிறகு இது நடைபெறக்கூடாது. பெண்களிடத்தில் இதை பற்றி பேசினாங்க சல்லல்லா சொல்லம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முறையாக விளங்கி படித்து வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், தௌபீக் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.